வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார். அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டும் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் நேரம் எடுத்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீர்கள். உங்களையும் வரவேற்கிறோம். இன்று ரோமர் 8:35 முதல் சிந்திக்கப் போகிறோம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் சிந்தித்த சத்தியங்களை ஒருமுறை கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 8:28 பார்க்கும்பொழுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பார்த்தோம். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? நம் ஒவ்வொருவரையும் அழைத்ததிலே ஒரு நோக்கம் உண்டு. அதாவது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எனவே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இவ்வாறு சொல்வதனாலே உலகத்திலே சிலரைத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அழைப்பு எல்லாரையும் நோக்கித்தான் செல்லுகிறது. இன்றைக்கும் அது அவ்வாறுதான் இருக்கிறது. யார் யார் அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். 30 வசனத்தை பார்த்தால், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட காரணங்களினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்டவருடைய பட்சத்திலே இருக்கிறார். அது மட்டுமல்ல, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாக தந்தருள்வார். தேவன் தெரிந்து கொண்டவர்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வலது பார்சத்திலே இன்றைக்கும் கிறிஸ்து உயிரோடு இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ரோமர் 8:35 பாருங்கள், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே எப்படி எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு வர முடியும் என்பதை பட்டியலிடுகிறார். பாடுகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்க முடியுமா? முடியாது. தேவன் உங்களை கைவிட்டு விடுவாரா? இல்லை, அவர் உங்களை கைவிடப் போகிறதில்லை. அப்போஸ்தலன் பவுல் தனது அனுபவத்திலிருந்து எப்படிப்பட்ட பாடுகளும் தேவனுடைய அன்பிலிருந்து அவரை பிரிக்காது என்பதை அறிந்திருக்கிறார். வசனம் 36 பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? சங்கீதம் 44:22 நாம் வாசிக்கும் பொழுதும், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த கிருபையின் நாட்களிலேயும் பரிசுத்தவான்களை குறித்த ஒரு ஓவியமாக இந்த பயங்கரமான காட்சி இருக்கிறது. இந்த காலகட்டத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளை ஒருவருக்கு விரோதமாக பிசாசின் மக்கள் செய்கிற காரியம் இதுதான். திருச்சபையின் வரலாறு அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். இன்றைக்கும் பரிசுத்தவான்கள் பலர் அனுபவிக்கும் பாடுகளை பார்க்கும்பொழுது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் அவர்களையும் அது தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது. ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. அடிக்கப்படும் ஒரு ஆடு எப்படி முற்றும் ஜெயம் கொள்கிறதா இருக்க முடியும்? கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்த அருமையான ஒரு ஓமை இது. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது நமக்காக வெற்றி பெறும் ஒருவருடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. நாம் ஒருபொழுதும் தோல்வி காண அவர் நம்மை விடுகிறதில்லை. வெற்றி கிறிஸ்துவுக்குரியது, நமக்குரியதல்ல. வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையல்ல, அது அவருடைய வாழ்க்கை. ரோமர் 8:38-39 பாருங்கள், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் என்று பொருள்படுகிறது. மரணம் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது. சொல்லப்போனால் மரணம் நம்மை அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே எடுத்துச் செல்கிறதாயிருக்கிறது. ஆதி காலங்களிலே இரத்த சாட்சியாக மறிக்கும்படியாக நின்ற விசுவாசிகளை பார்த்து விசுவாசத்தை மறுதளிக்க சொன்னவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு போடுவோம் என்று சொன்னார்கள். அப்படியா? மிகவும் நன்றி, நீங்களே என்னை தேவனுடைய பிரசன்னத்திற்கு எடுத்துச் சென்று விடுகிறீர்கள் என்று பதில் உரைப்பார்களாம். அப்படிப்பட்ட மனிதர்களை துன்படுத்தவே முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே மரணத்தை சந்திப்பதை விட ஜீவனோடு இருப்பது கடினமான காரியமாயிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் சோதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், நிச்சயமற்ற காரியங்கள், வேதனைகள் எதுவுமே கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. 38 பார்க்கும்பொழுது தூதர்களானாலும் என்று ஒரு வார்த்தையும் பார்க்கிறோம். தூதர்கள் என்று சொல்லும்பொழுது விழுந்து போன தூதர்கள். எபேசியர் 6:12 பார்ப்பது போல துறைத்தனங்களும் அதிகாரங்களும் என்று சொல்லப்படுவதையும் விசுவாசிகளுக்கு எதிரானவைகளாகவே இருக்கிறது. நிகழ்காரியங்கள் என்று சொல்லும்பொழுது நிகழ்கால சூழ்நிலைகளும் என்று பொருள்படுகிறது. வரும் காரியம் பின்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற காரியங்களை சொல்கிறது. உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி என்று சொல்லும் பொழுது மக்கள் வானமண்டலத்திற்கும் போய் வருகிற இந்த காலத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, வேறு எந்த சிருஷ்டியானாலும் என்று சொல்லும்பொழுது வேறு எதையும் நீங்கள் சொல்ல முடியும். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னாலும் அதுவும் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்காது. பிரியமான சகோதரனை சகோதரியே, ரட்சிப்பு என்பது ஒரு காதல் கதை என்று சொல்லலாம். அவர் நம்மை முதலாவது நேசித்தபடியினாலே நாம் அவரை நேசிக்கிறோம். அதிலிருந்து வேறு எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. இந்த அதிகாரத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது எந்த குற்றச்சாட்டும் நம்மேலே இல்லை என்று நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது தேவனை விட்டு எதுவுமே நம்மை பிரிக்க மாட்டாது என்று இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம். இவை இரண்டிற்கும் இடையிலே 28 வசனத்திலே நாம் வாசித்தது போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதைவிட நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை சிறந்ததாக்க முடியுமா? இது அற்புதமான ஒன்று இல்லையா? இப்பொழுது நாம் ரோமர் 9 அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். ரோமர் நிருபத்தின் முக்கியமான 2 பகுதிக்குள்ளே வருகிறோம். ரோமர் 1 முதல் 8 வரை அடிப்படை கொள்கைகளை குறித்த விவரங்களை சிந்தித்தோம். ரோமர் 9 முதல் 11 வரை தேவனின் அருள்முறை ஆட்சியை குறித்து பார்க்கிறோம். ரோமர் 12 முதல் 16 வரை விசுவாசிகளாக நம்முடைய பொறுப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8 விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ரோமர் 9 முதல் 11 நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. 12 முதல் 16 வரை அன்பை முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறார். இது நாம் ரோமர் நிருபத்தை மற்றொரு விதமாய் பார்க்கும் ஒரு காரியமாகும். ரோமர் நிருபத்தின் முதல் பகுதி ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. 2 பகுதி கர்த்தருக்காக நாம் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து கூறுகிறது. 3 பகுதி கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எப்படி நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறது. முதல் 8 மிக தெளிவாக ரட்சிப்பை குறித்து கூறினார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானபடினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு என்பதை எல்லாருக்கும் அடிப்படையாக்கினார். இப்பொழுது 2 காரியத்தை அப்போஸ்தலனாய் பவுல் கூறப்போகிறார். சிலர் இந்த பகுதியை பின்னாலே சேர்க்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிறதில்லை. ஆனால் இது இந்த இடத்திலே இருப்பது சிறந்த ஒரு காரியம். ரோமர் கடின நிறுவத்திலே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு நல்ல தொடர்ச்சியை நாம் பார்க்க முடியும். 9 முதல் 11 அதிகாரங்களையும் ரோமர் நிறுவத்திலிருந்து எடுக்க முடியாது. இங்கே பவுலுடைய தனிப்பட்ட அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். ரோமர் நிருபம் அப்போஸ்தலனாய் பவுலுடைய தலையிலிருந்தும் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் அவருடைய இருதயத்திலிருந்தும் வந்தது என்று சொல்லலாம். இருந்தாலும் பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயம் திறந்திருப்பதை ரோமர் 9 அதிகாரத்தின் துவக்கத்திலே பார்க்கலாம். மட்டுமல்ல, இந்த முழு பகுதியிலேயும் நாம் பார்க்க முடியும். 8 அதிகாரம் நிறைவடையும் பொழுது மிக உற்சாகமாக சந்தோஷமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிறைவடைந்தது. ஆனால் 9 அதிகாரத்தின் ஆரம்பத்திலே ஒரு துக்க தொனி தெரிகிறது. காரணம், அவர் சொல்ல போகிற கருத்து மிக வித்தியாசமானது. 2, சரித்திர பிரகாரமாக பார்ப்போம் என்றாலும் பவுலுடைய காலத்திலே இருந்த குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனையை இது சுட்டிக்காட்டுகிறது. இதை கருத்திலே கொள்ளாமல் இந்த பகுதியை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த காலத்திலே திருச்சபையிலே யூதர் அல்லாதவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். யூதர்கள் பின்னணியத்திலே மறக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் என்ன எண்ணுகிறார்கள், பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் திருச்சபையிலே நிறைவடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தோடு தேவன் செயல்பட்டு முடித்து விட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் தேவன் இன்னமும் இஸ்ரவேல் தேசத்தோடு செயல்பட்டு முடிக்கவில்லை. எருசலேமிலே ஆதிகால திருச்சபையிலே யூதேயாவிலே யூதர் அல்லாத யாரையும் தன்னுடைய திருச்சபையிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் 21:20 வசனத்திலே இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் பழைய ஏற்பாட்டின் எந்த பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கையையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேலரோடு செயல்பட்டு முடித்து விட்டார் என்று எண்ணுவது மிக குறுகிய ஒரு கண்ணோட்டமாகும். இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? ரோமர் 11:1 பாருங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் என்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் அந்த தேசத்திற்கு நிறைவேற்றப் போகிறார் என்பதை காண்பிக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, திருச்சபைக்கும் கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது யூதரிலிருந்தும் கிரேக்கரிலிருந்தும் சிலரை தேவன் அழைத்து எடுத்து திருச்சபையை நியமிக்கிறார். இந்த முடிவைத்தான் எருசலேமிலே கூடிய குழுவும் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே எடுத்தது. சற்றே கவனியங்கள், அப்போஸ்தலர் 15:13-18 வரை வாசிக்கிறேன். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படினில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பித்து அதிலே பழுதாய்ப்போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. யாக்கோபு இங்கே மிக தெளிவாக தேவன் தனக்கென்று ஒரு கூட்ட மக்களை அழைத்திருக்கிறார் என்பதை சொல்கிறார். இந்த பணியை தேவன் செய்து முடித்த பின்னர் திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து அவர் எடுத்துக் கொள்வார். பின்னர் இஸ்ரவேலை நோக்கி அவர் திரும்புவார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயும் அவர் யூதர் அல்லாத மக்களோடு செயல்பட்டு முடிக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட புறஜாதியான மக்களும் இஸ்ரவேலரோடு ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலேயே நிறுவுவார். இந்த சரித்திர உண்மையையும் நாம் புறக்கணிக்க முடியாது. 9, 10, 11 அதிகாரங்களை குறித்த கொள்கை அடிப்படையிலான சத்தியங்களை நாம் பார்ப்போம் என்றால், தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கும் நோக்கத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். முதல் 8 அதிகாரங்களிலே கிருபையிலிருந்து மகிமை வரைக்கும் நாம் சிந்தித்தோம். பாவம், ரட்சிப்பு, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட காலத்திலே நாம் எந்த தேசத்தை சேர்ந்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன சடங்காச்சாரங்களை செய்கிறோம் என்பதும் கர்த்தருக்கு முன்பதாக முக்கியமானதல்ல. விசுவாசம் ஒன்றே தேவன் மனிதனிடத்திலே ஏற்றுக்கொள்ளும் ஒன்றாயிருக்கிறது. ஒரு மனிதன் எந்த நாட்டைச் சேர்ந்தவனாயிருந்தாலும் சரி, எந்த இனத்தைச் சேர்ந்தவனாயிருந்தாலும் சரி, அவரிடத்திலே கிருபையை பெற்றுக் கொள்ளலாம். பழைய பாட்டிலே ஏற்படுத்தின வேறுபாட்டை இங்கே சமப்படுத்துவது போல தெரியலாம். ரோமர் 11:1 என்ன சொல்கிறார்? தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? இல்லை என்பதுதான் பதில். ஆரம்பத்திலே இந்த நிருபத்திலே பவுல் சொல்லும்பொழுது 16:16 முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று சொல்லியிருக்கிறார். கால வரிசைப்படி பார்ப்போம் என்றால் முதலாவது அது யூதர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ரோமர் 9:11 வரை உள்ள பகுதி மிக முக்கியமானது. கிறிஸ்தவ கொள்கைகளை குறித்து அது கூறவில்லை, எதிர்காலத்தை குறித்து, அதாவது தேவன் இஸ்ரவேலரோடு இன்னும் செயல்பட்டு முடிக்கவில்லை என்பதை இது காட்டுகிறது. 9 அதிகாரத்தை நாம் படிக்க துவங்கும் பொழுது இஸ்ரவேலரோடு முற்காலத்திலே தேவன் செயல்பட்டதை குறித்து அது கூறுகிறது. 10 அதிகாரத்திலே இப்பொழுது இஸ்ரவேலரோடு ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 11 அதிகாரத்திலே வரும் காலத்திலே தேவன் எப்படி இஸ்ரவேலரோடு செயல்பட போகிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய எல்லா செயல்பாடுகளும் அவருடைய சித்தப்படியே நடைபெறுகிறது. கிருபையோடு கூட அவர் செயல்படுகிறார். இங்கே நாம் பார்க்க போகும் சத்தியங்கள் ஒருவேளை கசப்பான மருந்தை போல இருக்கலாம், ஆனால் அதுவே சத்தியமாயிருக்கிறது. கவனியங்கள், ரோமர் 9:1 எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய சொந்த ஜனங்களை குறித்துக் கொள்ளும் வேதனையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தியதின் மத்தியிலே அவர் எவ்வளவு பொறுமையாயிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்தவத்தை குறித்தும் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவரும் ஒரு காலத்திலே அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தார். ஒரு பரிசேயனாக, ஒரு தலைவனாக தான் கிறிஸ்துவண்டை வந்தது போல அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவண்டை வரவேண்டும் என்றுதான் வாஞ்சித்தார். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது என்று 2 வசனத்திலே சொல்கிறார். இந்த நிருபத்தை அவர் எழுதும் காலகட்டத்திலே ஞாபகம் இருக்கிறதா? தன் சொந்த ஜனங்களுக்கும் அவர் விரோதியாயிருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டவராய் இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 23:12 பாருங்கள். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக் கொண்டார்கள். எனவேதான் மிக உறுதியாக நான் சொல்வது பொய்யல்ல, உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று கூறுகிறார். ரோமர் 9:3 மாம்சத்தின்படி என் இனத்தராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இவர் சொல்வது புரிகிறதா? உலக பிரகாரமாக என்னுடைய சொந்த மாம்சமாய் இருக்கிறவர்கள், அதாவது யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நான் ஒருவன் சபிக்கப்பட்டால் கூட, கர்த்தரை அறியாமல் போனால் கூட பரவாயில்லை என்பது போல சொல்கிறார். உண்மையாக அப்படி செய்யப்பட முடியாது. என்றாலும் அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை இது வெளிப்படுத்துகிறது. அங்கே அவர் சொல்வது என்ன? ஒரு காலத்திலே என்னுடைய எல்லா சகோதரர்களைப் போல நானும் தேவனை விட்டு தூரமாக இருந்தவன் தான். நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்பினாலும் அது முடியாத காரியம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல அவர்களும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்றே தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். ஒரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது, மோசேயனுடைய வாழ்க்கையிலையும் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலையும் இருந்த அன்பை நாம் அளவிட முடியாது என்று கூறுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? யாத்திராமும் 32:31 32 மோசே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆயிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பிரியமான சகோதரனை சகோதரியே, இதுதான் தன் சொந்த ஜனங்கள் மேலே உள்ள பாரத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகள். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவாய் நேசித்தார். பவுலும் யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு கூட இருந்தார். எனவேதான் தன்னுடைய பெயர் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போனாலும், அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் போதுமே, தான் ஒருவன் சபிக்கப்பட்டவனாக எண்ணப்பட்டாலும், எல்லாரும் மீட்கப்பட்டால் போதுமே என்று மோசேயும் பவுலும் துக்கிக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிற மக்களை குறித்த பாரம் நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். இன்று ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி எத்தனை மக்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்காமல் மரணத்திற்குள்ளே கடந்து செல்கிறார்கள்? அவர்களை குறித்த அக்கறை நமக்கு உண்டா? ஐயோ, அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லையே, நித்திய வாழ்க்கையை கண்டுகொள்ளவில்லையே என்ற துக்கம் நம்மை தாக்குகிறதா இருக்கிறதா? அந்த துக்கம் நமக்குண்டாயிருக்கும் என்றால் அதை குறித்து நாம் செயல்படுகிறவர்களா இருப்போம்? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே அந்த துக்கத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பாரத்தோடு கண்ணீரோடு அவர்கள் எழுதுகிற கடிதங்கள் உண்டு. மட்டுமல்ல, இன்னும் சிலர் இவ்வளவு மேன்மையான கர்த்தருடைய வார்த்தைகளை எத்தனை பேர் இன்னமும் கேட்கவில்லையே, அவர்கள் எப்படியாவது கேட்டு கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற வாஞ்சியோடு பற்பல விதமாய் செயல்படுகிறார்கள். அதேவேளையிலே எத்தனை முறை இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும் தாங்கள் மட்டுமே அதை சொந்தமாக்கிக் கொண்டு தேவனை குறித்து அறியாதவர்கள், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமற்றவர்களாய் இருப்பவர்களும் உண்டு. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் மற்றவருடைய ரட்சிப்பை குறித்து கருத்தற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இன்றே அதை குறித்து நீங்கள் கருத்துள்ளவர்களாக மாற உங்களை அர்ப்பணியுங்கள். பவுலைப் போல மோசையைப் போல உங்கள் சொந்த ஜனங்களுக்காக பாரப்படுங்கள். என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோடு படிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோடு வேலை செய்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையும் பாரமும் நமக்கு இருக்கும் என்றால் நாம் அமைதியாயிருக்க மாட்டோம். மற்றவர்களுக்கு கர்த்தரின் அன்பை நாம் எடுத்துச் சொல்கிறவர்களாயிருப்போம். மற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறவர்களாயிருப்போம். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக 2 பேர் 3 பேராய் சேர்ந்து நாம் கூடி கூடி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டுமே என்று ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவிப்போம். உலக பணிகளிலே நான் எப்பொழுது ஓய்வு பெறுவேன், என்னுடைய இறைவனின் பணியை நான் முழு மனதோடு முழு நேரமாக செய்வேன் என்று காத்திருப்போம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், மோசேயைப் போல பவுலைப் போல ஆத்ம பாரமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களுடைய ஆத்ம பாரத்தை பார்த்து நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையிலேயே கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை அவரே உங்களுக்கு திறந்து கொடுப்பார். தொடர்ந்து செல்லுங்கள். கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்யுங்கள்.
கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள். சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள். தாகமுள்ளோர் அனைவரையும் கொண்டு வாருங்கள். பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். கண்டவன் வருந்தி வாழும் ஜனங்கள் யாரும் கொண்டு வாருங்கள். வரும் எவரையும் தள்ளவே மாட்டேன். வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள். சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள். தாகமுள்ளோர் அனைவரையும் கொண்டு வாருங்கள். பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள்.
திருச்சபையோரே தீவிரமாய் ஓடி சென்று கொண்டு வாருங்கள். அறுப்பு மிகுதியே, ஆட்கள் இல்லையே,
காலம் சிறிது கடமை பெரிது கொண்டு வாருங்கள்.
குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு
கொண்டு வாருங்கள்.
சுத்தம் செய்யும் எந்த ரத்தம்
கொண்டு வாருங்கள்.
தாகமுள்ளோர் அனைவரையும்
கொண்டு வாருங்கள்.
பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம்
கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. ரோமர் 10:11.